தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு.
ஆண்டவருக்குள் பிரியமான என் அன்பு,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1-14 வரை. இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3வது முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இறை செய்தியின் வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் சொல்லான். எங்கள் எல்லோரும் நாடுகளை கடந்த ஒரு நிலையிலே நாம் இந்த இறைவார்த்தையில் இணைந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அநேகர் இந்த இறைவார்த்தையை கேட்டு தியானிக்கிறீர்கள் என்பதையும், அதனால் பயனடைகிறீர்கள் என்பதையும் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க, நிறைய பேர் அழைத்து சொல்கிறீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரை நோக்கி நம்ம அதிகமாக முன்னேறி போகணும். அதுதான் நம்ம ஆண்டவர் விரும்புகிற காரியம். அதைத்தான் நம்ம எல்லோருமே செய்ய முயற்சிக்கிறோம். ஆண்டவரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை முன்வைத்து நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற போது மனிதர்களை நாம் கொஞ்சம் சற்று தள்ளி வைப்பது நல்லது. மனிதர்களை பார்க்கறது, மனிதர்களுடைய காரியத்தை குறித்து கவலைப்படுறது, அதெல்லாம் கொஞ்சம் சரியான காரியமாக இருக்க முடியாது. அது நானாக இருந்தாலும் குருக்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம குருவின் மீது அக்கறை வைப்பதல்ல, அவருடைய வார்த்தை, அவர் சொல்லுகிற அந்த இறை வார்த்தையின் மீது அக்கறை கொள்வது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்ன தலையில் எண்ணெயை நிறையா தடவிட்டு வந்துட்டீங்க, ஆயில் ஃபேஸாக இருக்குது, ஆயில் ஹெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் வந்து நம்ம மனிதர்களை பார்ப்பதற்காகவா நாம் வந்து அழைக்கப்படுகிறோம். அதனால் அப்படியெல்லாம் நம்ம பார்க்காம ஆண்டவருடைய வார்த்தை எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது என்பதை நம்ம சற்று தியானிக்க வேண்டும். தேவப்பிள்ளைகளை, இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு காரியத்தை முன்வைத்து நம்ம சிந்திக்கிறோம். இந்த நற்செய்தியை நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம். அதில் நீங்கள், உங்களுக்கு இந்த கேள்வி எழுந்திருக்குமா என்று எனக்கு தெரியல. இயேசு சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, வலையை வலப்பக்கம் போடுங்க அப்படிங்கிறார். ஒன்றும் மீன் பிடிக்க முடியாமல் ஒன்றும் மீன் படவில்லை என்று சொன்ன பொழுது இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று சொல்லிட்டு படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறுறார். இப்போ நம்ம எதை பற்றி யோசிக்க போகிறோம் அப்படின்னா, வலப்பக்கத்தில் ஏன் வீச சொல்கிறார். இந்த வலப்பக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேர்டு நம்முடைய பைபிளில் நிறைய இடத்துல வரதை நம்ம பார்க்குறோம். வலப்பக்கம், இந்த வலப்பக்கத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய வலக்கரம் அப்படிங்கிற வார்த்தை, இந்த ரைட்டஸ், ரைட் சைடு, ரைட் ஹேண்டு, இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் சில வேலைகளில். இதை குறித்து நம்ம யோசிக்கிறோம். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம். நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய பொதுவாக என்ன ஒரு இது அப்படின்னா, ஒரு புரிதல், வலக்கரத்தை தான் கொடுத்து நம்ம எல்லாத்துக்கும் விஷ் பண்ணுறோம். வலக்கரத்தில் தான் பொருள்களை கொடுக்க சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் லெஃப்ட் ஹேண்டை நீட்டிட்டாங்கன்னா உடனே அடிப்பாங்க, பீச்சாங்கையை நீட்டாத அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டை நீட்டாத அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய வாழ்வியலில் நம்ம பார்த்துருக்கிற சில அனுபவம். அதுக்காக நம்ம லெஃப்ட் ஹேண்டு தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில குழந்தைகள் வந்து லெஃப்டிஸ்டாக இருப்பாங்க, அவங்களுடைய பிரெயின் ஆர்டர் வந்து லெஃப்ட் ஹேண்டு தான் அவங்களுக்கு ரைட் ஹேண்டு போல் இருக்கும். அதனால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை வந்து அடித்து திருத்துறேன்னு சொல்லி மாற்றலான்னு நினச்சி தப்பு செஞ்சிடக்கூடாது. அவங்கள நம்ம அலோவ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்டுடைய பயன்பாடும் நமக்கு ரொம்ப அவசியம். அது ஒரு சிலருக்கு அது கிஃப்டாக இருக்கும் அது மாதிரி. அதனால் அதையும் நம்ம ஏற்றுக்கொள்வது நலம். ஆனால் பொதுவான ஒரு புரிதலை நான் பேசுகிறேன். நான் இந்த வலப்பக்கம், யோவான் 21:6 இன்னைக்கு வாசிக்கப்பட்ட செய்தியில், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும். அவர்கள் அவ்வாறு வீசினார்கள், மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. எத்தனை மீன்கள் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறதுக்கு ஒரு எண்ணிக்கையும் சொல்கிறாங்க. அவங்க மீன்களை உட்கார்ந்து எண்ணி பார்த்துருக்கிறாங்க. அப்போது அந்த மீன்கள் வந்து 153 அப்படிங்கிற ஒரு எண் சொல்லப்பட்டிருக்கு. 153, இந்த 153 அந்த எண்ணிக்கையினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, முழுமை என்று சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஃபுல்னஸ், அந்த முழுமை, நிறைவு. அப்போ நாம் இந்த வலப்பக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நோக்கி பயணிக்கிறோம். பைபிளை நோக்கி நம்ம வேறு இடத்துலலாம் எங்கெங்கே வலப்பக்கம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில உதாரணத்தை மட்டும் கொடுக்குறேன். நிறையா இருக்கிறது, ஒரு சில உதாரணத்தை மட்டும். மத்தேயு 25:34, பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்க. அதாவது மனுஷங்களை ரெண்டாக பிரிப்பார், வலப்பக்கம் இடப்பக்கம். வலப்பக்கத்தில் இருக்கிறவங்க தகுதியானவங்க அப்படிங்கிறத நிரூபித்து அவங்களை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 1:11 சொல்லுது, அப்போது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூவ பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். ஒரு ரைட் சைடு நிற்கிறார். எபேசியர் 1:20, கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலையில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அப்போ அதனால தான் நம்மளுடைய விசுவாச அறிக்கையிலையும் இயேசு ஆண்டவர் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், தந்தைக்கு வலப்பக்கத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1 பேதுரு 3:22 நம்ம பார்க்குறோம், அவர் வான தூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். அதே குறிப்பு. அப்போ இந்த மாதிரி வலப்பக்கம், வலப்பக்கங்கிறது வந்து நிறைய இடத்துல இருக்கிறது. நீங்கள் 1, 2 நான் காட்டியிருக்கிறேன், வீட்டில் போய் நீங்கள் தேடி பாருங்கள், சும்மா தான் இருப்பீங்க வீடுகளில் இந்த நாட்களில். அது மாதிரி சில விஷயங்களெல்லாம் நம்ம தேடி பார்க்கிற போது நமக்கு ஒரு அது ஒரு நல்ல அறிவை ஆற்றலையும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த வலப்பக்கத்தில் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம தேடுறோம். ஏன் இந்த வலப்பக்கம் வலப்பக்கம்னு போட்டிருக்குது அப்படின்னு திருப்பாடல் 121:5 நம்ம பார்க்குறோம், ஆண்டவரே உம்மை காண்கிறார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழலாவார். அப்போ ஆண்டவரே எங்கே இருக்கிறார் அப்படின்னா, நமக்கு வலப்பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு. அதுக்காக இந்த பக்கம் இல்லையான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த கான்செப்ட் வேர்டை நம்ம கான்செப்ட் ரீதியாக ட்ராவல் பண்ணுறோம். நம்ம உடனே வலப்பக்கம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், ஆண்டவர் வலப்பக்கம் தான் இருக்கார், அப்போ இடப்பக்கம் வந்து எம்டியாக இருக்குதா அப்படின்லாம் வந்து லிட்ரலாக நம்ம மீன் பண்ணக்கூடாது. அதை வந்து அப்படியே எடுத்துக்கொள்வதல்ல, இது ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு பயணம். அந்த கருத்தியல் எப்படியாய் பயணிக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அப்போ கடவுள் வலப்பக்கத்திலிருந்து செயல்படுறாரு அப்படிங்கிற அடையாளம். இசையா 41:13 நம்ம பார்க்குறோம், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. அப்போ அவர் வலக்கையை பற்றி பிடிக்கிறாரு, வலப்பக்கத்தில் இருக்கிறாரு, வலக்கையை பற்றி பிடிக்கிறாரு கடவுள். அப்போ அந்த அடையாளம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க, நாம் இந்த அடையாளத்தின் வழியாக நம்ம உணரக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவருக்காக நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவருக்காக நாம் செயல்படுவது. இப்போ ஆண்டவர் வலப்பக்கத்தில் இருந்து நமக்காக செயல்படுறார் அப்படின்னா, நமக்கேள்வி, இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற ஒரு அடையாளம், நாம் ஆண்டவருக்காக செயல்படுகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆண்டவருக்காக நாம் செயல்படுவது. கடவுள் இரண்டாவது காரியம், கடவுள் நம்மில் செயலாற்ற நம்மை அனுமதிப்பது இரண்டாவது காரியம். அதை பாருங்க, லூக்கா 20:42 திருப்பாடல் நூல்களில், ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நான் உனக்காக போய் போரிட்டு உன்னுடைய எதிரிகளை எல்லாம் அடித்து உன்னை அவங்களெல்லாம் உனக்கு கால்மனையாக்கும் வரை, உன் காலில் குத்துக்கிட்டு வந்து போடுற வரைக்கும் நீ எங்கே உட்காந்துரு, என் வலப்பக்கம் உட்காந்துரு அப்படிங்கிறார். அப்போ பாருங்க, இதில் ரெண்டு செயல்பாடுகளை நான் பிரித்து பார்க்குறேன். ஒன்று வந்து ஆண்டவருக்காக நாம் செயல்படுவது, இரண்டாவது கடவுள் நம்மில் செயலாற்ற நம்மை அனுமதிப்பது. இதுதான் வலப்பக்கத்திற்கான அடையாளமாக நான் பார்க்கிறேன். இந்த வலப்பக்கத்தில் அப்படிங்கன்னா அந்த கடவுள் அங்கிருந்து செயல்படுறான்னா ஆண்டவருக்காக நான் செயல்படுவணும். இந்த வலப்பக்கத்தில் செயல்படுறதுன்னா என்ன? ரைட், ஜஸ்ட், உண்மை, நேர்மை, இந்த மாதிரி ஆண்டவருடைய காரியங்களை முன்வைத்து செயலாற்றுவது. ஆண்டவருக்காக நாம் செயல்படுவது, நாம் நமக்காக செயல்படாமல் பிறருக்காக செயல், அதுதான் கடவுளுடைய அன்பு, பிறர் அன்பு. அப்போ ஆண்டவருக்காக நான் எதை செய்கிறேன் என்று பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை. அப்படி நம்ம பார்த்து பார்த்து செய்கிற காரியங்கள் எல்லாம் அதுதான் வலப்பக்கத்தில் நிற்பதற்கு சமமான ஒரு காரியமாக இருக்கிற. இப்போ நீங்கள் வலப்புறத்தில் ஆண்டவரை போல இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி செய்வீங்க? நீ செய்கிற காரியம் சரியாங்கிறத பார்த்து செய்வீங்க. அந்த வலப்புறத்தில் இருந்து செயல்படக்கூடிய அடையாளம் அதுதான். இரண்டாவது நான் சொன்னேன், நானும் பகைவரை கால்மனையாக்கும் வரை நீ வலப்புறத்தில் இருன்னு கடவுள் சொல்கிறாரு. அந்த அடையாளம் எது அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை, கடவுள் நம்மில் செயலாற்ற நம்மை அனுமதிப்பது. அப்போ கடவுள் நம்மளை வச்சு செயல்பட போகிறார், நமக்காக போரிட போகிறார் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? நாம் அவருடைய எண்ணங்கள் நம்மில் செயல்பட நம்மை அனுமதிக்கணும். இந்த இரண்டு காரியத்தையும் நம்ம இந்த நாட்களில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தேவப்பிள்ளைகளே. ஆண்டவருக்காக நாம் செயல்படுவது அப்படின்னு பார்க்குற போது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? உலகம் ஒரு பக்கம் நம்மளை அழைச்சிக்கிட்டே இருக்குது, இடதுபுறம் உலகம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உலகத்தை சார்ந்த ஓட்டம், உலகத்தை சார்ந்த சிந்தனை. இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நிறைய பேர் எனக்கு இன்னும் சாவறதுக்கு நாட்கள் இருக்குது, நான் அது வரைக்கும் உலகத்தை என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நினைத்து ஓடக்கூடிய ஓட்டத்தை நம்ம இடதுபுற ஓட்டமாக, வாழ்க்கை முறையாக கூட வைத்துக்கொள்ளலாம். அப்போ நம்ம வலதுபுறத்தின்படி வாழ்வதுன்னா என்ன? ஆண்டவருக்காக நான் என்ன செய்கிறேன், ஆண்டவருடைய அந்த காரியங்களை நான் செயல்படுத்துகிறேன்னா, ஆண்டவர் என்னில் இருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிற நான் அவருடைய காரியத்தை எடுத்து செயல்படுத்த என் ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்துகிறேன்னா, இதை நம்ம சிந்திக்கணும். பல வேளைகளில் நம்மளுடைய சிந்தனை எப்போதுமே உலகத்தை சார்ந்து போய்விடுகிறது. அறிவாளிகளாக இருக்கிறவங்க எல்லாமே ஆண்டவருடைய இந்த வலப்புறத்தில் நிற்கக்கூடிய அடையாளங்களாக இல்லை. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நற்செய்தியில் கூட முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் பேதுரு யோவானுங்கெல்லாம் மக்களோடு பேசி கொண்டிருந்தாங்க. மக்கள் நம்புகிறாங்க, மக்கள் அவர்களுடைய அந்த நம்பிக்கை வாழ்க்கையினுடைய அறிக்கையை அவங்க கண்டதையும் கேட்டதையும் அவங்க அறிக்கை செய்யும் போது அவங்க என்ன செய்கிறாங்க? எளிய மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் அங்கே இருந்த அறிவு சார்ந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், குருக்கள், சதுசேயர், பரிசேயர், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? காவல் தலைவர், அவங்கெல்லாம் வந்து இயேசுவினுடைய அந்த செய்தியை கேட்க மறுக்கிறாங்க, இவர்களை அடக்க பார்க்குறாங்க, இவர்களுடைய செயலை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க? முடக்கிறாங்க. அப்போது இங்கே யார் அறிவற்றவர்கள்? கடவுள் உலகத்தின் பார்வையில் இவங்கெல்லாம் அறிவாளிகள், ஆனால் அவங்களாம் சாமானியர்கள். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது? ஆண்டவருடைய ஞானம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் போகுது. வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே மூழ்கினவராக, ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டவராக எழுந்து பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் பேசுகிற போது அதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களுடைய இதயத்திலும் ஆவியானவருடைய செயல்பாடு இருந்தால் தான் அது ரெண்டும் லிங்க் ஆக முடியும். ஆனால் ஆவியானவருடைய செயல்பாடு இல்லை, உள்ளே இல்லைன்னா அது லிங்க் ஆக முடியாது. அதனால தான் நீங்கள் ஒரு நன்மையான காரியம் செய்கிற போது நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க. அவங்கள குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நாம் உண்மையாய் செயல்படுகிறோம், ஆண்டவருடைய ஆவிக்குரிய செயல்பாட்டை முன்வைக்கிறோம் அப்படின்னா அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா அங்கே ஆவியானவருடைய செயல்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஆகவே நம்ம அவர்களோடு போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே நம்ம இருந்து நம்ம இந்த உண்மையை உணர்ந்தோம் அப்படின்னா நம்முடைய ஓட்டம் தனி ஓட்டமாக இருக்கும். இவங்க சீடர்கள் எல்லாம் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தாங்க. அதனால தான் ராயப்பர் வந்து இவ்வளவு தெளிவாக அவர் பேசுகிறார். அப்போ இந்த ராயப்பரும் இந்த பேதுருவும் யோவானும் இவர்கள் எல்லாம் எதனுடைய அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க, கடவுள் அவர்களில் செயலாற்ற அவங்க அனுமதிக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவருக்காக அவங்க செயல்படணும்னு எழுந்து வந்துட்டாங்க. இரண்டாவது, கடவுளுடைய ஆவியானவர் எதை அவர்களுக்குள்ளே உணர்த்துகிறாரோ அதை அவங்க எழுந்து பேசுகிறாங்க. அந்த அதிகாரிகளுக்கு முன்பாக ஏண்டா பேசிட்டு நம்ம ஏன் வம்ப கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலை, அமைதியாகிவிடவில்லை. அவர்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 இடத்த கொடுங்க, நாங்கள் ஒரு வாரமாக வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு போயிடல. அவளுடைய செயல்பாடை நம்ம நற்செய்தியில் பார்க்குறோம். பழைய மாதிரி அவங்க வாழ போகிறாங்க. அவங்க இடது பக்க வாழ்க்கையை சூஸ் பண்ணுறாங்க. அவங்க வலைகளை தூக்கி கொண்டு அவங்க திரும்பி மீன் பிடிக்க போகிற போது ஆண்டவர் அவங்கள கூப்பிட்டு, இல்லை நீ பின் நோக்கி போகக்கூடாது, நீ வலையை வலப்பக்கம் போடு அப்படின்னா என்ன அர்த்தம், யூ ஸ்டாண்ட் எகெயின் வித் காட், கடவுளோட நீ மீண்டும் வந்து சரியான தளத்தில் நில்லு அப்படின்னு சொல்லி இயேசு காட்டிய அந்த வழிகளை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். தேவ பிள்ளைகளே, அந்த நற்செய்தியில் கூட அவர் இயேசுதான்ங்கிறது அவங்களால அடையாளம் காண முடியல. ஏன்னா எப்படி அவருடைய உருவம் இருந்தது தெரியல. அவங்க இவர் இயேசுவாக தான் இருக்குங்கிறத கெஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எப்போ உணர்றாங்கன்னா அவர் செய்த அந்த உணவை பகிர்ந்த அந்த அடையாளம். இன்னைக்கு நாமும் பகிரணும். எதை பகிரணும்? அந்த உணவுங்கிறது ஆண்டவருடைய இரக்கத்தின் அடையாளமான செயல், மீட்புக்கான ஒரு கல்வாரி பலியினுடைய செயல். அந்த உணவின் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு அந்த உணவு அப்படிங்கிற போது நாம் 10 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு முடித்து கொள்வதல்ல, மாறாக எதெல்லாம் கடவுளுடைய மாட்சிக்குரிய அடையாளமாக இருக்கிறதோ அதை நம்ம பகிர்ந்து கடவுளுடைய மகிமை வெளிப்பட செய்கிறது. இதைத்தான் முதல் வாசனத்தில் நம்ம பார்க்குற வாசகத்தில் அவங்க சொல்கிறாங்க, இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. என் அன்பு இறை மக்களே, இன்று நாமும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகரத்தான் நம்ம தலையிலெல்லாம் திருமுழுக்கினுடைய அபிஷேகம் வைக்கப்பட்டது. எல்லாரும் யாருடைய தலையிலெல்லாம் தண்ணீர் ஊற்றி திருத்தைலம் பூசப்பட்டு நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்களோ எல்லோருமே இந்த இறை வார்த்தை, இதோ சொல்லப்படுகிற அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்திற்கு மகிமை சேர்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது பூசை பார்த்துட்டு என் பூசையை பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் நிறைவு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. திருப்பலி காண்பது என்பது பெலனை உட்கொள்வது, சாப்பாடு சாப்பிட்றது மாதிரி. அதை சாப்பிட்ட உடனே என்ன செய்யணும், நம்ம வேலைகளை செய்யணும். உழைக்க வேண்டியவங்க உழைக்கணும், ஆஃபீஸ் போக வேண்டியவங்க போகணும். நம்ம அதனை வைத்து, நம்முடைய உடலை வைத்து நம்ம செயல்படுவது. அதே போல தான் ஆத்துமா உணவை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த உணவை பெற்றுக்கொண்ட நாம செயல்பாட்டின் மக்களாக மாறணும். அப்போ நம்ம வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் அப்படின்னு உட்கார்ந்திருப்பதல்ல. நான் என்ன செய்ய முடியும், உங்கள் தளத்திலே நீங்கள் யோசிக்க வேண்டும். நான் எந்த தளத்தில் இருக்கிறேன், இந்த தளத்திலிருந்து நான் என்ன செய்ய முடியும்? பாருங்க, ஆண்டவர் இயேசு ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே இருந்தாருங்க. அவர் பயணித்த அந்த தூரங்கள் எல்லாம் அவர் கடந்து போகக்கூடிய அளவு தான் இருந்தது. அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்தியாவை யோசிக்கலை, அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவை யோசிக்கலை, இல்லை. அவர் அவர் இருக்கக்கூடிய இடத்துல எதை செய்ய வேண்டுமோ அதை நிறைவாய் செய்தார். இந்த இரண்டு காரியத்திலும் அவர் நிறைவாக இருந்தார். தந்தைக்காக நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டே ஓடினார். இரண்டாவது, தந்தை தன்னில் செயலாற்ற அனுமதித்தார். இயேசு செய்த இந்த ரெண்டு அடையாளம் இதுதான். அவர் நல்லா இருந்தப்போ கடவுளுக்கு மகிமை கொடுக்கறதுக்காக எல்லாம் செயல்படுத்தினார், தன்னுடைய எண்ணங்கள் ஆற்றல் எல்லாத்தையும். ஆனால் நேரம் வந்தபோது சிலுவை சாவு, தன்னிலையிலே அவர் ஏற்க மறுத்தார். தன்னிலும் தன் மனித இயல்பில் அவர் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கினார். ஏன்னா அது வலி வேதனை நிறைந்தது. அந்த நேரத்தில் அவர் இரண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாரு, தந்தை தம்மில் செயலாற்ற அனுமதித்து அந்த சிலுவை சாவுக்கு தன்னை கையளித்தார். அப்போ நாம் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து சிந்திக்கிற போது இப்படித்தான் சிந்திக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஆண்டவருக்காக வாழ்வது இதுதான். யோவான் 21:18 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய், உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். இந்த வயது முதிர்ந்த நாட்கள் அப்படின்னு சொல்லுகிற போது வயதானவங்க அப்படின்னு அல்ல, பெரியவர்கள் வயதை கடந்தவர்கள் அப்படி அல்ல. அனுபவத்தில், ஆத்தும அனுபவத்தில் நீ ஒரு கட்டத்தை தாண்டிட்ட அப்படின்னா உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு உன்னை கூட்டி கொண்டு போவாருங்க. நீ என்ன செய்யணும், என்னுடைய மகிமைக்காக நீ கடந்து செல்ல வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, நம்ம வாழக்கூடிய குடும்பத்திலே அப்படிதான். நீங்கள் விருப்பமில்லாத ஒரு காரியம் உங்களுக்கு நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் கூட அது கடவுளுடைய திட்டம் என்று நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் என்ன செய்யணும், அதில் பயணிக்கணும். கரம் பிடித்து கொடுக்கப்பட்ட கணவனோ மனைவியோ உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு அடையாளமாக பாத்திரமாக மாறியிருக்கலாம். ஆனால் இது ஆண்டவரால் நிகழ்த்தப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் பயணிக்கணும். இன்றைய உலகம் என்ன செய்யுது? அப்படி தேவையில்லை, அதை விட்டுட்டு ஓடி வா அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன? துன்பம் வேண்டாம், உனக்கு துயரம் வேண்டாம். உன்னை ஏன் நீ ஒரு மனுஷனோட, ஏன் ஒரு மனுஷியோட போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? ஏன் அவங்களோட போராடுவது தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? உடனே டைவர்ஸ், உடனே அதை விட்டுட்டு ஓடிவா. அப்பா அம்மா உனக்கு சரியாக பிடிக்கலையா, விட்டுட்டு நீ ஓடி போயிடு, உன் வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்கோ. தாய் தந்தை இப்போ பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பம் என்னை தேடி ஓடி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் கிறிஸ்தவங்க இல்லை, என்ன விஷயமா வந்தீங்க? என் மகள் ஒரு பையனோட போயிட்டா, அந்த பையன் கிறிஸ்தவ பையன், அவன் இங்கே வந்திருக்கிறான் என்று, இங்கே வருவான் என்று சொன்னாங்க, அதனால தான் உங்கள் கோயிலுக்கு வந்தோம். அந்த இந்த பையனை பார்த்துருக்கிறீங்களான்னு சொல்லி ஃபோட்டோலாம் காட்டினாங்க. நான் சொன்னேன், அவன் கோயிலுக்கு வர பையனாக இருந்திருந்தா இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டான் என்று சொன்னேன். கோயிலுக்கு வர பையனாக மட்டுமில்லை, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் மட்டும் அதை செய்ய மாட்டாங்க. சில பேர் கோயிலுக்கு இதுக்காகவே வருவாங்க, காதல் பண்ணுறதுக்காக வராங்க தெய்வ பிள்ளைகளை. ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வராங்க, ஒரு சிலர் ஆலயத்தினுடைய அந்த காரியங்களை எல்லாம் பயன்படுத்தி தங்களுடைய மகிமை வெளிப்பட கோயிலுக்கு வராங்க. இன்னைக்கு நாமளும் பல காரியத்தை எடுத்து செய்து கொண்டிருப்போம், ஆலயம் சார்ந்த அல்லது அரசியல் சார்ந்த அல்லது அறிவியல் உலகம் சார்ந்த ஏதோ ஒரு தளத்தில் நம்ம நின்று கொண்டிருப்போம். அந்த இடத்துல யாருடைய மகிமை வெளிப்படுது? என்னுடைய மகிமையா, அல்லது நான் இதெல்லாம் பயன்படுத்தி என்னுடைய உணர்வு சார்ந்த அல்லது உலகம் சார்ந்த அந்த அதிகாரத்திற்காக பெருமைக்காக நம்ம உழைத்து கொண்டிருக்கிறோமா? இது குருக்களுக்கும் பொருந்தும், ஆயர்களுக்கும் பொருந்தும், ஏன் பாப்பரசருக்கு கூட பொருந்தும். எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் பொருத்தமான வார்த்தைகள், சிந்திக்க வேண்டியது. தேவ பிள்ளைகளே, இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம், எதற்காக இந்த காரியத்தை நாம் செய்கிறோம்? நாம் அதை யோசிக்கணும். இது ஆண்டவருடைய மகிமைக்கான காரியமாக இருந்தால் கடவுள் கண்டிப்பாக அந்த காரியத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும், தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மருத்துவத்துறையில் நீங்கள் வேலை செய்வீங்க, நீங்கள் ஒரு பேஷண்ட்டை அட்டன் பண்ணுகிற போது அங்கே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு வெறுப்போட கூட ஊசி போடலாம், வெறுப்போடு அவர்களுக்கு நீங்கள் மருந்து மருத்துவ உதவிகளை செய்யலாம். இதை செய்து தொலைய வேண்டுமே இந்த மனுஷனுக்கு என்று. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், இதோ இவர் ஆண்டவருடைய மகன், இது ஆண்டவருடைய மகள், நான் ஆண்டவருடைய பிள்ளைக்கு உதவி செய்கிறேன் என்கிற அன்போடு செய்கிற பொழுது அதை கருத்தாய் பார்க்கிற உன் கடவுள் உன்னை கைவிட மாட்டார். நீ இருக்கிற இடத்துல, நீ பணி செய்கிற இடத்துல, எந்த இடத்துல இருக்கிறையோ அந்த இடத்துல ஆண்டவருடைய அடையாளமாக நீங்கள் நிற்கிற போது, இதோ இப்படித்தான் என் வாழ்க்கை போகும், இப்படித்தான் நான் வாழ்வேன், ஆண்டவருக்கு முன்பாக நான் நியாயமானதை செய்வேன் என்று நீங்கள் சிந்திக்கிற போது ஆண்டவர் உங்களுக்கான மகிமையை கொடுப்பார். எங்களுடைய தகப்பனார் ஆஸ்பத்திரியில் இருந்தார் அவர் இறப்பதற்கு முன்பாக. அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருப்பேன் பக்கத்தில் உட்கார்ந்து. அப்போ இந்த சிறிய நான் இந்த வயதுள்ள நர்சஸ் எல்லாம் ட்ரெயினிஸ் அவங்க போடுவாங்க, அவங்க தான் வந்து ஊசி போடுவாங்க. அப்போ ஒரு சில பேர் அவருடைய உடலிலிருந்து ரத்தத்தை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க, ரத்தம் கிடைக்காது. ஏன்னா ரத்தமெல்லாம் போய் சுண்டி போன ஒரு நிலை. அப்போது ரத்தம் கிடைக்காதப்போ ஒரு சில அந்த சிறிய பிள்ளைகள் நர்சஸ் என்ன செய்வாங்கன்னா கடுமையான வார்த்தைகளை அவருக்கு முன்பாக வைப்பாங்க. அப்போ அவர் சிரித்து கொண்டே கேட்டுக்கொண்டிருப்பார். நான் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த காட்சிகளை பார்த்து, இந்த கஷ்டத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார், நம்ம அனுபவிக்க வேண்டும். என் தந்தை எனக்கு முன்பாக அசிங்கப்படுவதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு சில நபர்கள், அந்த பணி செய்யக்கூடிய செவிலியர்கள் வருவாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. தாத்தா, என் நல்லா சாப்பிடுங்க, அப்போ தானே உங்களுக்கு நல்ல ரத்தம் வரும், அப்போ தானே நாங்கள் டெஸ்ட் எடுக்க முடியும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டுபிடிச்சி உங்களுக்கு மருத்துவம் உதவி செய்ய முடியும் என்று அவர்கள் பேசக்கூடிய அந்த இலகிய வார்த்தைகள், மனதை தொடக்கூடிய சில அன்பான வார்த்தைகள். தேவ பிள்ளைகளே, இந்த இரண்டு பேருமே சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எவர் ஒருவர் அன்பான செயலை செயல் கொடுக்கிறாரோ அவர் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவராக இருக்கிறார். இதோ இந்த அருமையான நாளில் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். சாட்சிய வாழ்வு என்பது நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பதல்ல, நீ நடப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே பூத்து குலுங்கணும் கடவுளுடைய மகிமைக்காக. பிரான்சிஸ் சலேசியார், பிரான்சிஸ் டி சேல்ஸ் அதைத்தான் சொல்லுகிறார், ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். இதோ இந்த நாட்களில் நீங்கள் நடப்பட்ட இடம் புலம்பக்கூடிய இடம் அல்ல, நீ நடப்பட்டிருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் உனக்கான ஆசீர்வாதமான ஒரு எழுச்சியை வச்சிருக்கிறார். நிறைய பேர் அதை உணராதபடி இங்கிருந்து கொண்டு அக்கறையை பார்த்து ஏங்கி போய் தங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்கிறார்கள். ஆண்டவர் உனக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார்னா அந்த இடத்துல நீ உண்மையான பிள்ளையாக நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஆண்டவருடைய மகிமைக்காக சின்ன சின்ன காரியத்தில எல்லாம் சரியானதை செய்கிற போது ஆண்டவர் உன்னை உயர்த்தி பெரிய இடத்துல அமர வைப்பார். அவருக்குரிய மகிமையான இடத்துல உன்னை கூட்டிக் கொண்டு போக போகிறார். தெய்வ பிள்ளைகளே, அந்த மகிமையான இடம் வளப்புறம். இதோ ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிற வளப்புறத்தை நீங்களும் நானும் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்காக ஓடுவோம். அன்னை மரியாள் அப்படித்தான் ஓடினார்கள். கடவுளுக்காக, தன்னுடைய மகனுடைய மகிமைக்காக செயல்பட்டார்கள். சீடர்கள் எல்லாம் அப்படித்தான். அவர்கள் எல்லோருக்குமே ஆண்டவர் ஒரு உயர்வான மகிமையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மகிமை நமக்கும் கொடுக்க கடவுள் காத்திருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் உண்டே உண்டுதான். எனக்காக வளப்புறத்தில் இருக்கிற அந்த ஆண்டவரு போல, அந்த ஆண்டவருக்காக நான் அவருக்காக வளப்புறத்தில் இருந்து செயல்படுவேன். ஆண்டவரிடத்தில் பெலன் கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.
மனதினை திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திடவும் சுடரினில் உனை வளர்த்தேன், அங்கு உயர்ந்திடும் சுடரி